الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم تحفة المؤمن الموت أو كما قال عليه الصلاة والسلام إلا فخلهم فخلتهم இவ்வுலகை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், வணங்கி வழிபட தகுதியான நாயன் என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் ஆள் அஸ்ஹாபுகள் அன்னாருடைய வாழ்வையொட்டி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதை வாழ்வின் நோக்கமாக லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்ற கியாமத்துறைக்கும் அந்த தூய வாழ்வை தனது வாழ்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டுள்ள அனைத்து முஸ்லிமான மூமினான நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், புனியமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்வதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்விஷயங்களை உங்களுடைய வாழ்வில் எடுத்து நிலவுங்கள் என்று அல்லாஹும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்தும், எவற்றையெல்லாம் செய்ய வேண்டாம் விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அக்காரியங்களை விலக்கி தவிர்ந்து வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுடத்தில் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் மட்டும் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் நாங்கள் வணக்க வழிபாடுகளை பிரதானமான இரண்டு பகுதிகளாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். சிலவைகள் இருக்கிறது, அவைகள் நம்பிக்கை சார்ந்தவைகள், அதற்கு ஈமானுடைய அம்சங்கள் என்று சொல்கிறோம். அதைத்தான் சிறுபிராயத்தில் ஆமந்து பில்லா ஒமலாஇகதிஹி வகுதுபிஹி என்று நாங்கள் மனனமிட்டிருக்கிறோம். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை, வேதங்களை, ரசூல்மார்களை, இப்படி ஆறு விஷயங்களை ஒரு மனிதன் நம்பித்தான் ஆக வேண்டும். அது நம்பிக்கையுடன் சம்பந்தப்பட்டவைகள். இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, இபாதாத்துகள் என்று சொல்லப்படுகின்ற மனித வாழ்வுடன் செயலுடன் சம்பந்தப்பட்ட வைகளாகவும் இன்னும், அதாவது இஸ்லாத்தில் பிரதானமான ஐந்து கடமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒன்றுதான், இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்களுடைய வாழ்வு என்பது இது இந்த உலக வாழ்வுடன் முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல, மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் முடிவு அல்ல என்ற அந்த கொள்கை, அந்த கோட்பாடு இஸ்லாத்தில் பிரதானமான ஒரு கொள்கையாக இருக்கிறது. மௌத்தை பொறுத்தவரையில் அது ஒரு மனிதன் வாழ்கின்ற இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவன் மறுமையை நோக்கி செல்லுகின்ற, அதாவது முதலாவது அவனுடைய வாழ்வின் முதலாவது திருப்பமுனை என்று கூட சொல்லலாம். எனவே மௌத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படி அல்லாஹ்வை நம்ப வேண்டும், எப்படி ஈமானுடைய விஷயங்களை நம்ப வேண்டும், வாழ்க்கையில் இஸ்லாத்தை எடுத்து நடக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் கட்டளையிட்டானோ, அந்த கட்டளைகளை சீராக நிறைவேற்றியவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த கூலிகளும், அந்த விஷயத்தில் பொறுப்போக்கு செய்தவர்கள், கவனமீனமாக நடந்து கொண்டவர்கள், இவர்களுக்குரிய தண்டனைகளுடைய ஆரம்ப ஸ்தலம்தான் அந்த மன்னரை வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற கபருடைய வாழ்வாக இருக்கிறது. எனவே மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் விசாரணைகளை செய்ய இருக்கிறான் என்ற அந்த பிரதானமான நம்பிக்கை, இதற்கு அல் பஅத் என்று சொல்கிறோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஏராளமான இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனில், அதாவது மக்கத்து காபிர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் மனிதனை எழுப்புவான் என்ற அந்த விஷயத்தை நிறையவே மறுத்து வாழ்ந்தார்கள். இதனால் தான் நாங்கள் பார்க்கலாம், சூரா நாங்கள் அன்றாடம் ஓதக்கூடிய நிறைய சூராக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், குறிப்பாக மக்கிய சூரத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஹிஜ்ரத்துக்கு முற்பட்ட காலத்தில் இறங்கிய அனைத்து சூரத்துக்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஅத்தை பற்றி பேசியிருக்கிறான். பஅத் என்று சொன்னால் மௌத்துக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு என்ன நடைபெறும் என்பதை பற்றி நாங்கள் அநேகமாக ஓதுகின்ற, அது சூரா யாசினாக இருக்கலாம், தபாரக் அல்லதி வாக்கியா போன்ற சூரத்துக்களாக இருக்கலாம். இப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதனுடைய கருத்துக்களை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அல்லாஹ்வுடைய சக்திகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சொல்லி சொல்லி, அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்து படைத்த மனிதனை இன்ன வஸ்து என்று கூறுவதற்கு எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு நிலையில் மனிதனை படைத்த அல்லாஹ் அவனை திருப்பவும் மௌத்துக்கு பின்னால் எழுப்புவது அல்லாஹ்வுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல, இது நடக்க முடியாத, நடக்க சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அல்ல என்பதைத்தான் அல்லாஹ் பல உதாரணங்கள் மூலமாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, மௌத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகளும், அது மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், ஊர்வலவைகளாக இருக்கலாம், அனைத்துக்குமே அல்லாஹுவை தவிர அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்து என்று ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல விதங்களில் சொல்வது மட்டுமல்ல, நடைமுறை உலகிலும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மௌத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குல் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் பொதுவாக மௌத்தை பொதுவான ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் மௌத்தை சுவைப்பீர்கள், அந்த மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா மூன்று விதங்களில் சொல்லி காட்டுகிறான். ஒன்று, ஒரு மனிதன் மௌத்திலிருந்து விரண்டு ஓட முடியாது என்றும் சொல்கிறான். குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிருன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த மௌத்தை பயந்து நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மௌத் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதன் ஓடி ஒழிக்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் ஓடலாம், ஆனால் அதற்காக மரணம் உங்களை விட்டு ஓடிவிட மாட்டாது. ஃபைனஹு முலாகீக்கும், அந்த மரணம் உங்களை வந்து சந்திக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறான், நீங்கள் ஐனமா தகூனு யுதிரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்த பொழுதிலும் உங்களுக்கு மௌத் வந்து சேரும். உலகத்தில் எத்தனையோ வஸ்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தில் ஒரு மாளிகை அல்லது ஒரு ஒரு பெட்டி போன்ற ஒரு அமைப்பு இதற்குள் போய்விட்டால் இவனுக்கு மரணம் வர மாட்டாது என்று சொல்வதற்கு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. அப்படி யாராலும் மரணத்தை வெல்லவும் முடியாது. மரணம் என்பது இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் சந்திக்க வேண்டிய ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு தெரியும் இந்த பூமியை மீதித்தவர்களில், இந்த வானத்துக்கு கீழால் நடமாடியவர்களில், அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தியவர்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தியவர்கள் யாருமே கிடையாது. சையதுல் முர்சலீன் என்று சொல்கிறோம், ரசூலுமார்களுடைய தலைவர், காத்தமுல் நபியீன், நபிமார்களில் இறுதியானவர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், உலகத்துக்கு கடைசியாக பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு கூட அருள் கடாட்சமாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறார், இப்படி சொல்கிறார், وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِنْ قَبْلِكَ الْخُلْدَ. நபியே நாயகமே, உங்களுக்கு முன்னாலும் பல மக்கள் இந்த பூமிக்கு வந்து சென்றிருக்கிறார்கள், நாங்கள் யாருக்கும் இந்த பூமிக்கு மேற்பட்ட வாழ்வை நாங்கள் நிரந்தரமானதாக ஆக்கவில்லை. அப்ப இன் மித்த, நபியே நாயகமே, நீங்களே ஒரு நாள் மரணிக்க வேண்டும் என்றிருந்தால் வஹுமுல் காலிதூன், ஏனைய மக்களா இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், இருக்க தகுதியானவர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, கண் சிமிட்டுகின்ற நேரம் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை மனதால் கூட எண்ணாத அந்த புனிதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்களே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்றிருந்தால் ஏனைய மக்களா இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ தகுதியானவர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே மரணம் பொதுவானது. மரணம் அது ஆண்களுக்கும் வந்து சேரும், பெண்களுக்கும் வந்து சேரும். அது செல்வந்தர்கள் ஏழைகள் என்ற வித்தியாசத்தை மரணம் பார்க்க மாட்டாது. படித்தவர்கள் படிக்காதவர்கள், செல்வாக்குள்ளவர்கள் செல்வாக்கற்றவர்கள், அரசர்கள் சாதாரண பிரஜைகள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் மௌத்து ஒவ்வொருவரையும் வந்து சேரும், சந்திக்கும். அதிலிருந்து தப்ப முடியாது அன்புக்குரியவர்களே. எனவே மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் மறுக்குகின்ற காரணத்தால் தான் உலகத்தில் இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதன் செல்வாக்கு இல்லாத ஒரு மனிதனை என்ன செய்கிறான், அவனுடைய உரிமைகளை பறிக்க பார்க்கிறான். அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய முயற்சிக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இப்படி உலகத்தில் பலரும் ஒரு கணவன் மனைவிக்கு துரோகம் செய்கிறான் என்றால், அல்லது ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய்கிறாள் என்றால், ஒரு செல்வாக்கில் உள்ளவன் செல்வாக்கற்ற ஒரு மனிதனுக்கு, அல்லது ஒரு பலமானவன் பலகீனமானவனுக்கு அநியாயம் செய்கிறான் என்றால், இந்த அனைத்துக்கும் பிரதானமான காரணம் எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, அந்த மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் இந்த அநியாயத்தை பற்றி விசாரிப்பான் என்ற உணர்வில் ஏற்பட்ட குறைபாடுதான், அந்த குறைபாடுதான் மனிதனை பாவம் செய்ய வைத்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சஹாபாக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வார்கள். அது என்ன தெரியுமா? இப்படி சொல்வார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத். ஸல்லல்லாஹு சொல்வார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், உங்களுடைய இன்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுகின்ற அந்த மரணத்தினுடைய சிந்தனையை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் அடிக்கடி சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அனுபவிக்க விரும்புகிறானோ, எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வந்த இடத்தை போன்று எப்படியெல்லாம் அவன் அனுபவிக்க விரும்புகிறானோ, இந்த அனைத்து அவனுடைய இன்பங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி விடுகின்ற, சுக்கு நூறாக்கி விடுகின்ற, இல்லாமலாக்குகின்ற அந்த மௌத்தை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு தடவை ஜன்னத்துல் பகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய நேரம் இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அப்பொழுது ஜன்னத்துல் பகியிலே, அதாவது சில சஹாபாக்கள் ஒரு விளக்கு வெளிச்சத்துடன் ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு காட்சியை பார்த்து கேட்டார்கள், அலா மஜ்தமஅ உலா, இவர்கள் ஏன் அங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அலா கபரின் யஹ்ஃபிரூனஹு, ஒரு கபரை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனாசா அடக்குவதற்காக கபர் தோண்டுகின்ற வேளையில் சில சஹாபாக்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்ன உடனடியாக முட்டங்கால்களையும் குத்தி அப்படியே நிலத்திலே உட்கார்ந்தவர்களாக அவர்கள் அழுகிறார்கள். ஹதீஸ் வருகிறது, அழுது அவர்களுடைய கண்ணீரினால் அந்த பகுதி பூமி ஈரமாகின்ற அளவுக்கு அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, இது போன்ற ஒரு கட்டத்தை நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள், இதற்கான சரியான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் குர்ஆனில் இப்படி சொல்கிறார், ஒரு மனிதன் மரணம் என்ற அந்த கட்டத்துக்கு போவதற்கு முன்னால் அவன் இரண்டு விதமான கடமைகளிலும் கடன்களிலும் குறையுள்ள நிலையில் அந்த மரணத்தை சந்திக்க கூடாது. அப்படி சந்திப்பானாக இருந்தால் அது மிகப்பெரிய கவலையும் கண்ணீரும் கைசேதமாகத்தான் இருக்கும். இரண்டு விதமான கடமைகள், இரண்டு விதமான கடன்கள், இந்த இரண்டிலும் குறையுள்ள நிலையில் யாருக்கும் மௌத்து வந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை அடிக்கடி சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, அதுதான் பல ஸல்லல்லாஹுவுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். பல சஹாபாக்களுடைய மரண வேளைகளில் கூட ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த கடமைகள் கடன்களில் குறையிருந்தவர்களை ஸல்லல்லாஹு அவர்கள் ஜனாசாக்களை தொழுவதில் கூட பின்வாங்கி இருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள், இந்த இரண்டிலும் குறையுள்ள நிலையில் மனிதனுக்கு மரணம் வரக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன்கள், கொடுக்க வேண்டிய கடன்கள், இதில் குறையுள்ள நிலையில் யாருக்கும் மரணம் வரக்கூடாது. வருமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு கைசேதமாக இருக்கும். அடியார்களுடைய விஷயத்தில் மிக தெளிவாக சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபியுடைய ஜனாசா பள்ளியில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருக்கின்ற காலம், ஒருவர் மரணித்தால் உண்மையில் தொழுகை நடத்துவதற்கு எல்லா சஹாபாக்களும் எதிர்பார்ப்பார்கள். இந்த ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏன்? சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்பது, அவர்களுடைய துவா என்பது எவ்வளவு பலமானது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வகையில் ஒரு ஜனாசா கொண்டு வந்து பள்ளியின் முன்சப்பிலே வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே வந்து கேட்கிறார்கள், இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி சொல்கிறார், ஆம் யா ரசூலல்லாஹ், இரண்டு திருஹம்கள் இவர் கடன் பட்டிருக்கிறார், அதை அடைக்கவில்லை என்று சொன்ன உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாங்கிவிட்டார்கள். சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிப்பதற்காக முன்வர மாட்டேன் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலை வந்து விடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவுக்கு இரண்டு திருகங்கள் கடன் இருக்கிறது என்ற காரணத்தால் தொழ மறுக்கிறார்களா? உடனடியாக இந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் கடன் பட்டிருந்த இரண்டு திருகங்களையும் நான் பொறுப்பெடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனடியாக ஸல்லல்லாஹு முன்னால் வந்து தொழுகை நடத்தினார்கள். பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், கடன் என்பது ஒரு மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தடுத்து நிறுத்துகிறது என்றால், கபருக்கு போகின்ற பொழுது எவ்வளவு பரிசுத்தமான நிலையில் கபருக்கு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ் நன்னடியார்களே, நாங்கள் மற்றவர்களுடைய சொத்துக்கு வழக்கு பேசிய நிலையில், நன்றாக தெரியும் இது என்னுடைய சொத்து அல்ல, ஒரு வருடம், ஐந்து வருடம், பத்து வருடம், இருபது, ஏன் நூறு வருடம் வாழட்டுமே, வாழ்ந்ததற்காக அரசாங்கம் சொல்லலாம் இது உன்னுடைய சொத்து, உனக்கு வழக்கு பேசி இதை உன்னுடைய சொத்தாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் சொல்லலாம், நீதிமன்றம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அது ஒருபொழுதும் இவர் ஒரு வருடம் அல்ல, நூறு வருடம் அல்ல, பத்து பதினைந்து பரம்பரையாக வாழட்டும், இவர் பணம் கொடுத்து அதை வாங்கி இருக்காவிட்டால் இன்னும் ஒருவருடைய சொத்துக்கு வழக்கு பேசி அதை தனதாக ஆக்கிக் கொள்ள முடியாது. இது ஒரு அநியாயம். இந்த அநியாயத்தை செய்த நிலையில் ஒரு மனிதன் கபருக்கு செல்கிறான் என்றால் அவனுடைய கபருடைய நிலை என்னவென்று சிந்தித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, வியாபாரம் செய்யும் பொழுது கடன் வியாபாரம் என்பது அது நடைமுறையில் உள்ள ஒன்றுதான். ஆனால் வசதிகள் இருந்தும் கொடுப்பதற்கு மனமில்லை என்றால், தான் எடுத்த கடனை வசதிகள் இருந்தும் கொடுப்பதற்கு அவருடைய உள்ளம் இடம் கொடுக்கிறது இல்லை என்றால், கொடுப்பது ஏதோ தன்னுடைய சொத்தை அள்ளி கொடுப்பதை போன்ற ஒரு உணர்வை அவருக்கு அது ஏற்படுத்துகிறது என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று சில பெற்றோர்கள் மற்றவர்களுடைய சொத்துக்கு வழக்கு பேசி உரிமை கொண்டாடி அதனை தனது பேருக்கு எழுதிக்கொண்டு அவர்கள் மறந்து விட்டார்கள், அவர்கள் கபருக்கு சென்று விட்டார்கள், குழந்தைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கபருடைய நிலை என்னவாகும் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பதல்ல. அப்படியான ஒரு தவறை எங்களுடைய பெற்றோர்கள் செய்திருந்தால், உண்மையில் நாங்கள் அந்த பெற்றோர்களுடன் அன்பானவர்கள் என்றிருந்தால், அவர்களுடைய மறுமை வாழ்வை பற்றி அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தால், உடனடியாக என்னுடைய தந்தை தவறு செய்தார், என்னுடைய தாய் தவறு செய்தார் என்பதற்காக நானும் தவறு செய்ய முடியாது. இந்த விஷயத்தில் நாங்கள் விரும்பி நடந்து கொள்ள வேண்டும். இப்படி அன்புக்குரியவர்கள், ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. மரணம் என்ற அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், கடன்கள் இரண்டு இருக்கிறது. கடமைகள் இருக்கிறது, பிள்ளைகளை வளர்ப்பது, அது எங்களுடைய ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன விதத்தில் வளர்ப்பது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இன்னும் ஒரு பகுதியில் பார்த்தால் அது கடனும் தான். அன்புக்குரியவர்களை, முறையாக வளர்க்கவில்லை, முறையாக குழந்தைகளை தர்பிய செய்யவில்லை என்றால் எங்களுடைய கடமைகளில் நாங்கள் ஓட்டை விடுகிறோம், எங்களுடைய கடமைகளில் ஓட்டை விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஜனாசா தொழுகையில் எங்களுடைய குழந்தை முன்னின்று தொழுவிப்பது எப்படி இருந்தாலும் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வாரா என்பதும் சந்தேகம் என்ற அளவுக்குத்தான் இன்று குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள்.
அன்புக்குரியவர்கள், இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடன்பட்டு மற்றவர்களுக்கு, அதாவது அவர்களை வருத்தத்தில் போட்டுவிட்டு தான் மட்டும் இந்த உலகத்தில் அனுபவித்து வாழ விரும்புவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் பசியுடன் இருந்தாலும் பட்டினியுடன் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் மறுமையுடைய வாழ்க்கை என்பது அப்படியான ஒன்று அல்ல என்பதை எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே மரணம் வருவதற்கு முன்னால் நாங்கள் சரியான தயாரிப்புகள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இப்படி சொல்கிறார், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை முறையாக பயந்து கொள்ளுங்கள். ஒன்றிருக்கிறவை ஹக்க துகாத்திஹி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எப்படியான பயம் தெரியுமா? ஹக்க துகாத்திஹி, வேஷம் போடுவதல்ல, நடிப்பது அல்ல, உண்மையான தக்குவாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தின் உணர்வுகளையும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். இதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் சரியான முறையாக பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் உண்மையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்தை ஓதாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குத்பாவும் செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய நிகாஹுடைய குத்பாவாக இருக்கலாம், அல்லது யுத்த களங்களில் சஹாபாக்களுக்கு செய்கின்ற உபதேசங்களாக இருக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமையுடைய குத்பாக்களாக இருக்கலாம், எந்த குத்பாவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதாமல் குத்பா செய்த வரலாறே கிடையாது. அல்லாஹு தஆலாவின் இந்த ஆயத்தை ஓதி காண்பிப்பார்கள். என்ன ஆயத்து தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, உண்மையான முறையில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட முஸ்லீம்களாகவே அன்றி, உண்மை முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் யாரும் மரணிக்காதீர்கள் என்ற அந்த ஆயத்தை ஓதாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு குத்பாவும் செய்ய மாட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி பயப்பட வேண்டும். தக்வா என்பது அது வெளிரங்கத்தில் வருகின்ற ஒரு மாற்றத்துக்கு மட்டும் பெயர் தக்வா அல்ல. வெளிரங்கமும் மாற வேண்டும், உள்ரங்கமும் மாற வேண்டும். அது நம்பிக்கையும் கூட வேண்டும், தயாரிப்புகளும் உண்டாக வேண்டும். இந்த நான்கும் பூர்த்தியாகினால் தான் அது ஹக்க துகாத்திஹி, உண்மையான பயம் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் வெளிரங்கத்தை பார்க்க மாட்டான் என்பதற்காக வெளிரங்கத்தில் பாவம் செய்வதல்ல, வெளிரங்கமும் சீராக வேண்டும், அதைவிட ஒருபடி மேலாக உள்ரங்கம் சீராக வேண்டும், நம்பிக்கை கூட வேண்டும், செயலில் வர வேண்டும். இந்த நான்கும் சேர்ந்ததுதான் உண்மையான தக்வா என்று முஃபஸ்ஸிரூன் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 6666 ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். இந்த 6665 ஆயத்துக்களில் அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டான். ஹஜ்ஜை பற்றி பேசுகிறான், நோன்பை பற்றி பேசுகிறான், ஜகாத்தை பற்றி பேசுகிறான், இது போன்ற ஏனைய எல்லா இபாதத்துக்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா பேசிவிடுகிறான். கடைசியாக ஒரு ஆயத்து, அந்த ஆயத்துடன் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கின்ற வஹியுடைய தொடர்பு அறுக்கப்பட போகிறது. இதற்கு பின்னால் வஹி வர மாட்டாது. இது கடைசி ஆயத் என்றால் எவ்வளவு முக்கியமான ஒரு வசியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா மிக பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா விடுகிறான். இதுதான் குர்ஆனில் இறங்கிய கடைசி ஆயத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ஆயத்துக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு ஆயத்துக்கள் இறங்கவில்லை. அவர்கள் இந்த ஆயத்துக்கு பின்னால் 8 அல்லது 9 இரவுகள் தான் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்தார்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விஷயத்தை பாருங்கள். நிக்காஹ் எப்படி முடிக்க வேண்டும், தலாக்கில் என்ன செய்ய வேண்டும், இதே போன்ற ஹஜ் உம்ரா, ஹஜ் விஷயங்கள், உம்ரா சம்பந்தமான விஷயங்கள், விபச்சாரம், களவு, இதே போன்ற மது போன்ற விஷயங்கள், தொழுகை, ஜகாத், இப்படி எல்லா தலைப்புகளிலும் 6665 ஆயத்துக்களில் பேசி முடித்துவிட்டு கடைசியாக பயங்கரமான ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் விடுக்கிறான். அது என்ன ஆயத்து தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், வத்தகு யௌமன், நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். அது எப்படியான நாள் தெரியுமா? துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மீட்டிக் கொண்டு வரப்படுவீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வஹும் லா யுஸ்லமூன், அந்த நாளில்
ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அவர்கள் எதனை இந்த உலகத்தில் சம்பாதித்தார்களோ எதனை சம்பாதித்தார்களோ அதனுடைய நிறைவான கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படும். வஹும் லா யுஸ்லமூன், அவர்களுக்கு எந்த விதமான அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், என்னுடைய இரவு எப்படி கழிகிறது, என்னுடைய பகல் எப்படி கழிகிறது, என்னுடைய மக்களுக்கு முன்னால் என்னுடைய ஊரிலே மக்களுக்கு முன்னால் வாழ்கின்ற பொழுது என்னுடைய கால நேரங்கள் எப்படி கழிகிறது, யாரும் பார்க்கவில்லை, அந்நிய மக்கள் பார்க்கிறார்கள், அல்லது நாட்டுக்கு வெளியிலே சென்று விட்டேன், என்னை பற்றி யாருமே தெரிந்தவர்கள் கிடையாது, இந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது, இப்படியெல்லாம் நாங்கள் எங்களை மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டில் ஒரு நேரம் இருக்கிறது, அது எங்களுடைய மௌத்துடைய நேரம். அந்த நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் கொஞ்சம் கூட அவகாசம் தருவது கிடையாது. இதையும் குர்ஆன் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஇதா அஜா அஜலுஹும் லா யஸ்தஅஃகிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொருவருக்கும் ஒரு அஜல் இருக்கிறது, ஒரு தவறு இருக்கிறது. அந்த தவறை வந்துவிட்டால் கொஞ்சம் கூட முற்படுத்தவோ பின்படுத்தவோ பட மாட்டாது என்ற செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான். வலையு அஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட அந்த அஜல் வந்துவிட்டால் கொஞ்சம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது என்ற, அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் என்ற செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த கடைசி நேரம் எப்படி இருக்கும், எப்படி என்னுடைய மௌத்து வருவது, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக யாரும் மக்கள் பார்க்கின்ற பொழுது தவறு செய்ய மாட்டார்கள். நாலு பேர் பார்க்கிறார்கள் என்றால் யாரும் தவறான கேவலமான மோசமான அருவறுப்பான ஒரு வேலையை செய்ய மாட்டார்கள். ஏன், நாலு பேர் பார்க்கிறார்கள், இதனால் தவிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இதே மனிதன் தடித்து விட்டால், தடித்து விட்டால் பாருங்கள், இந்த இடத்தில் மனிதர்கள் யாருமே பார்க்கவில்லை, அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறான், அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறான். இப்பொழுது இவன் தைரியமாக பாவம் செய்கிறான் என்றால் இவன் அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்தஸ்தை பாருங்கள், அல்லாஹ்வுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். நாலு பேர் பார்க்கிறார்கள், இந்த இடத்தில் உண்மையில் நாலு மனிதர்கள் என்றால் ஐந்தாவதாக அல்லாஹ்வும் பார்த்து கொண்டிருந்தான், அந்த நேரத்தில் தவறு செய்யவில்லை, அந்த நேரத்தில் தவறு செய்யவில்லை, தவிர்ந்து கொண்டான், ஆனால் தனித்து விட்டான். இப்பொழுது யாருமே பார்க்கவில்லை, அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கிறான். இப்பொழுது தைரியமாக பாவம் செய்கிறான் என்றால் இவன் அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்தஸ்தை பாருங்கள், கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி. அல்லாஹ்வை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி இந்த அடியார்கள் கண்ணியப்படுத்தவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தைரியம் வருகிறது, பாவம் செய்ய வேண்டும் என்ற துணிச்சல் வருகிறது, தைரியமாக பாவம் செய்கிறான் என்றால் இவன் அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு கொடுத்த கண்ணியத்தை நீங்கள் பாருங்கள் என்று குர்ஆன் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த சக்ராத் என்ற அந்த கட்டம் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருவது என்பது கிடையாது. சில சகோதரர்கள் சொல்லுவார்கள், பயங்கரமான நோய்களில் பீடிக்கப்பட்டு இன்று நாளை மௌத்து என்ற அந்த கட்டத்துக்கு சென்றவர்கள், அந்த கட்டத்துக்கு சென்று விட்டு ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நோய் குணமாகி திரும்பி வந்தவர்கள் சொல்லுவார்கள், சக்ராத்திலிருந்து நான் தப்பி வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். இது தவறான ஒரு சிந்தனை. சக்ராத் என்றால் அதற்கு அடுத்தது மௌத்து வர வேண்டும், அப்படி வந்திருந்தால் அதுதான் சக்ராத். சக்ராத்திலிருந்து யாரும் திரும்பியது கிடையாது. இவருடைய அனுபவத்தில் இவர் பட்ட மிகப்பெரிய கஷ்டம் இவருக்கு சக்ராத் போன்று விளங்குகிறது. உண்மையில் இது சக்ராத் அல்ல. சக்ராத் என்றால் அதற்கு அடுத்ததாக மௌத்து வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, சக்ராத்துடைய நிலையை குர்ஆன் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், கல்லா இதா பலகத்தி தராக்கிய. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த ரூஹ் தொண்டை குழியை அடைந்து விட்டால், வகீல மன் ராக் குர்ஆன் சொல்கிறது, அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், இவருக்கு ஓதி பார்ப்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று பேசுவார்கள். ஏன் சக்ராத்துடைய நேரம் ஓத வேண்டும், யார் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆனால் அந்த சக்ராத்துடைய வருத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர் அவர் உறுதியாக நம்பிக்கொள்வார், விளங்கிக் கொள்வார். அன்னஹுல் ஃபிராக், இது இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற கடைசி தருணம் என்பதை அவர் நன்றாக விளங்கிக் கொள்வார். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளங் கால்கள், அவனுடைய கால்கள் ஒன்று ஒன்றுடன் அப்படியே மாற்றிக்கொள்ளும் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, உண்மையில் அவன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வை உண்மையாக பயந்தவனாக இருந்தால்,
யாருடைய யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய கடமைகளையும் சீராக செய்திருக்கிறார். அடியார்களுடைய கடமைகளையும் சீராக செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடன்களையும் சீராக நிறைவேற்றியிருக்கிறார். அடியார்களுடைய கடன்களையும் சீராக நிறைவேற்றியிருக்கிறார் என்றால் இந்த நேரத்தில் அந்த மனிதன் சுபஹானல்லாஹ் அவனுடைய சந்தோஷம் இருக்கிறது, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இதையும் குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹ் சும்ம ஸ்தகாமு, யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி வெறும் வார்த்தைகளை நிறுத்திக் கொள்ளாமல் சும்ம ஸ்தகாமு, அதில் அவர்கள் உறுதியாக இருந்தால் எங்கே உறுதியாக இருப்பது? தொழுகையில் மட்டுமல்ல, நிகாஹில் மட்டுமல்ல, ஜனாதா நல்லடக்கத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் இஸ்திகாமத், ஹராத்தை ஹலாலை பேணி வாழ்க்கையை கழித்திருக்கிறார். யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது. யாருடைய சொத்தையும் தனது பெயரில் எழுதி வாங்கியது கிடையாது. யாருடைய ஒரு சதத்துக்கும் அநியாயம் செய்தது கிடையாது. அல்லாஹ்வை முயன்ற அவனால் முடியுமான அளவு பயந்து வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுடைய சக்காத்துடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக யார் வருவார்கள்? மலக்கும் அவர்கள் வருவார்கள். என்ன சொல்வார்கள்? அல்லா தகாபு வலா தஹ்சனு, இரண்டு விஷயங்களை சொல்வார்கள். ஒன்று, அல்லா தகாபு, நீங்கள் செல்லுகின்ற அந்த மன்னரை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அது மன்னரை அல்ல, அது பொன்னரையாக இருக்கும். வலா தஹ்சனு, நீங்கள் விட்டு செல்லுகின்ற உங்களுடைய குழந்தைகள் மனைவி மக்கள் சொத்துக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் என்ன, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். மேலும் அல்லாஹு தஆலா சொல்கிறார், அந்த மலக்குகள் சொல்வார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரா, நாங்கள் இந்த உலக வாழ்வில் எப்படி உங்களுக்கு நண்பர்களாக நேசர்களாக உங்களுடைய மனைவி மக்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய சகோதரர்களோ நண்பர்களோ யாரும் உதவி செய்ய முடியாத இந்த சக்ராத்துடைய நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பதை போன்று வஃபில் ஆகிரா, ஆகிராவிலும் உங்களுக்கு நன்மாராயம் சொல்லுவோம், உங்களுக்கு உதவியாக இருப்போம், உங்களை தைரியப்படுத்துவோம் என்ற அந்த நன்மாராயத்தை மலக்குமார்கள் சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த சக்ராத்துடைய நேரத்தில் இந்த மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு அபாயமான ஒரு கட்டம், இந்த கட்டத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, வலக்கும் பீஹா மா தஷ்டஹி அன்ஃபுஸுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அந்த அனைத்து ஏற்பாடுகளும் அந்த சொர்க்கத்திலே இருக்கிறது, வலக்கும் பீஹா மா தத்தஊன், நீங்கள் விரும்புகின்ற அனைத்துமே உங்களுக்கு தரப்படும் என்ற அந்த நன்மாராயத்தை சக்ராத்துடைய நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியாகவே, ஒரு மனிதன் அவனுடைய கடைசி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்றிருந்தால் அதற்கு உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதனிடத்தில் முதன்மையாக அல்லாஹ்வுடைய லிகா, அல்லாஹ்வை சந்திப்பதில் அவனுக்கு ஆசை வர வேண்டும், அவனுக்கு விருப்பம் வர வேண்டும். அதற்காக யா அல்லாஹ் என்னை அவசரமாக மௌத்தாக்கிவிடு என்று துவா கேட்பதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. சல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு வருகின்ற ஒரு சோதனை ஒரு கஷ்டம் இதற்காக எனக்கு மௌத்தை தந்துவிடு என்று நீங்கள் துவா கேட்க வேண்டாம். சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு உலகத்தில் இருந்து கஷ்டமாக இருக்கிறது, நீங்கள் மௌத்தை ஆசிக்கிறீர்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இப்படி துஆ கேளுங்கள் என்று சொன்னார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இந்த உலக வாழ்வு தொடர்ந்து வாழ்வது எனக்கு ஹைர் என்றிருந்தால் என்னை வாழ வைப்பாயாக, இல்லை இதைவிட நான் மௌத்தாக சொல்வது நல்ல ஹைர் என்றிருந்தால் என்னை மௌத்தாக்கி விடுவாயாக என்றுதான் துஆ கேளுங்கள். அதை விட்டுவிட்டு என்னை மௌத்தாக்கி விடு என்ற அந்த துஆவை தனிமையாக கேட்காதீர்கள் என்று சஹாபாக்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் அவனுடைய மௌத்து நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சந்திப்பு அல்லாஹ்வுடைய லிகாவில் ஒரு விருப்பம் வர வேண்டும். பாருங்கள், மௌத்து என்றாலே ஒரு கசப்புத்தான், மௌத்து என்றாலே ஒரு கவலைதான், அது தனக்கு வந்துவிடுமோ என்ற பயம்தான் என்றால் ஏன் இவருக்கு பயம் வருகிறது? இவன் சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை, மௌத்துக்கான சரியான ஏற்பாடுகள் செய்யவில்லை, அதனால் இவனுடைய உள்ளம் உறுத்துகிறது, எனக்கு மௌத்து வந்துவிட்டால் அந்த கபரு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாகுமா இல்லை நரகத்தின் படுகொலியாகுமா என்ற சந்தேகம் அந்த மனிதனுக்கு இருக்கிறது. ஏன்? சரியான அமல்கள் செய்யவில்லை, தொழுகையில் கவனம் செலுத்தவில்லை, வட்டியில் தாராளமாக ஈடுபட்டிருக்கிறார், ஜினா செய்திருக்கிறார், இது போன்ற மோசமான எல்லா தவறுகளிலும் ஈடுபட்ட காரணத்தினால் இவனுடைய உள்ளம் அப்படியே கருப்பாகி சென்று இப்பொழுது அவனுக்கு மௌத்து என்றாலே கசக்கிறது என்றால் அன்புக்குரியவர்களே, இது அவனுடைய கடைசி நேரத்தை பற்றியுள்ள ஒரு எச்சரிக்கை மணி என்பதை ஹதீஸ் உலமாக்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, ஹதீஸ்ல மிக தெளிவாக ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு செய்தியை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள் மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யார் அல்லாஹுடைய தரிசனத்தை யார் விரும்புகிறாரோ அல்லாஹும் அவனை தரிசிக்க விரும்புகிறான். யார் அல்லாஹுடைய சந்திப்பை அல்லாஹுடைய அந்த தரிசனத்தை வெறுக்கிறாரோ அல்லாஹும் அவனை சந்திக்க வெறுக்கிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா நாயகர் கேட்கிறார்கள், யா நபி அல்லாஹ் அக்கராஹியத்தல் மௌத், அல்லாஹ்வின் தூதரே மௌத்தை வெறுப்பதையா நீங்கள் சொல்கிறீர்கள் என்று ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அப்படியல்ல அப்படியல்ல, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இதா புஷ்ர பி ரஹ்மத்தில்லாஹி வ ரிழ்வானிஹி வ ஜன்னதிஹி, ஒரு முஃமினுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் பற்றி நன்மாராயம் ஒரு முஃமினுக்கு சொல்லப்பட்டால் அஹப்பலிகா அல்லாஹ், அல்லாஹுடைய அந்த லிகாவை தரிசனத்தை நானும் சந்திக்க வேண்டுமே என்ற விருப்பம் அவனுடைய உள்ளத்தில் வரும். அதே போன்று வ இன்னல் காஃபிர இதா புஷ்ர பி அதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய கோபமும் இது சம்பந்தமாக ஒரு காபிருக்கு உலமாக்கள் ரெண்டு கருத்தை சொல்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு நன்றி கட்ட முறையில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அதாபும் வேதனையும் சொல்லப்பட்டால் இவன் என்ன செய்வான்? கரிஹ லிகா அல்லாஹ், இவன் இந்த தரிசனத்தை வெறுப்பான், இதனை அல்லாஹ்வும் இவனை தரிசிக்க வெறுக்கிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்புக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலக வாழ்வை வாழ்க்கை நோக்கமாக ஆக்கிக் கொள்ளாமல், உலக வாழ்வை வாழ்வின் நோக்கமாக ஆக்கிக் கொள்ளாமல், உலகத்தின் இன்பங்களை வாழ்வின் லட்சியங்களாக ஆக்கிக் கொள்ளாமல், அதுக்கு நேர்மாற்றமாக ஆகிரம் தான் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் என்ற உணர்வுடன் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தரிசனத்தை விரும்பியவர்கள். இவர்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான், இவர்களுக்கு நல்ல மௌத்துகள் உண்டாகும் என்ற கருத்தை உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுக்கு ஆதாரமாக குர்ஆனில் இருந்து ஒரு ஆயத்தை சொல்லுவார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வ ரது பில் ஹயாத்தி துன்யா வ தும்அன்னு பிஹா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வை சந்திப்பதை அல்லாஹ்வுடைய லிகாவை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை ஆதரவு வைக்கவில்லையோ, மேலும் இந்த உலக வாழ்வை முழுமையாக மனப்பூர்வமாக பொருந்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அது அழகாக அமைய வேண்டும் என்றால் வெளிரங்கமாக மக்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாஹின் பக்கம் திசை திரும்புவதை விட தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹுடன் தொடர்பை சீராக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதிகமாக கலிமாக்களை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் இஸ்திக்ஃபாரிலும் தௌபாவிலும் கவனம் செலுத்த வேண்டும். தனிமைகள் கேலி கூத்துக்களில் ஹராமான காட்சிகளை பார்ப்பதிலும் பேசுவதிலும் ஈடுபடுவதிலும் செலவழிப்பதை முழுமையாக தவிர்த்து தனிமையை அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களில் குறைந்தது கலிமாவை சொன்னவர்களாக, இஸ்திக்ஃபாரை செய்தவர்களாக, ஷஹாதா கலிமாவை சொன்னவர்களாக இப்படி தனிமைகள் கழிக்கப்பட வேண்டும். ஏன், எந்த நேரத்தில் மௌத்து வரும் என்று யாரும் அறிய மாட்டார்கள். திடீரென்று மௌத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி வார்த்தை ஒரு மனிதனுக்கு கலிமாவாக அமையுமாக இருந்தால் அவனுக்கு அது நன்மாராயம் என்ற கருத்தை ஹதீஸ் தெளிவாக சொல்லியிருக்கிறது. மேலும் அன்புக்குரியவர்களே, எனவே இந்த வகையில் யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் தவறான விஷயங்களில் ஈடுபடுவதை நூற்றுக்கு நூறு விட வேண்டும். அது ஒரு சாதாரணமான அற்பமான விஷயம்தானே என்று யாரும் எடுத்துக் கொள்ளக்கூடாது. பாருங்கள், ஒரு தவறை ஒரு மனிதன் செய்கிறார், என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அந்த தவறை செய்யும் பொழுது அவனுக்கு மரணம் வர மாட்டாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய தவறு தானே, ஒரு ஹராம் தானே, ஒரு தடவை தானே என்று யாரும் தைரியப்பட்டு விடாதீர்கள். அந்த ஒரு தடவை வாழ்க்கையின் கடைசி நிமிடமாக அமைந்தால் அவனுடைய கவலை, அவனுடைய கை சேதம், அவனுடைய கண்ணீர், அவனுடைய துன்பம் இது சொல்லி முடிக்க முடியாதது. பயங்கரமான நிலைமைகளை இந்த மனிதன் சந்திக்க வேண்டி ஏற்படும். எனவேதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நிறைவாக துஆ கேட்க வேண்டும். என்னுடைய கடைசி நிமிஷங்களை சிறந்ததாக கைரானதாக ஆக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய துஆ கேட்க வேண்டும். வெளிரங்கமாகவும் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும், உள்ரங்கமாகவும் மாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். எல்லா துறைகளிலும், இபாதத்தில் மட்டுமல்ல, வியாபாரத்திலும், கூட்டு வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்விலும், மக்களுடைய தொடர்புகளிலும், அனைத்து நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து வாழ முயற்சிக்க வேண்டும். இதற்கு நேர்மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாஹுவை மறந்தவனாக, அவனுடைய கட்டளையில் அலட்சியம் செய்தவனாக வாழ்கின்ற பொழுது அவனுடைய கடைசி நிலை எப்படி அமையும் என்பதையும் குர்ஆன் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் இந்த உலக வாழ்வில் அல்லாஹுடைய விருப்பங்களை எல்லாம் அலட்சியம் செய்து மனம் போன போக்கில் வாழ்கிறார்களோ, அவருக்கு ஹராம் ஹலால் என்று ஒன்று கிடையாது. அவர் எதையெல்லாம் விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் வாழ்வார், அப்படியெல்லாம் சம்பாதிப்பார், அப்படியெல்லாம் செலவழிப்பார், அவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது என்று யாரெல்லாம் வாழ்கிறார்களோ. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவனுக்கு சக்கரா தந்து விட்டால் இந்த மனிதன் சொல்லுவான், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ், இன்னும் இந்த உலகத்தில் என்னை கொஞ்சம் வாழ்வதற்கு எனக்கு அவகாசம் தருவாயாக. ஏன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் சீமா தரத்து, நான் வீணாக்கிட்டு வந்த காலங்களுக்கு அதுக்கு பகரமாக நன்மைகள் செய்து நல்லொரு அடியானாக என்னை மாற்றிக் கொள்வதற்குரிய அவகாசமாக அது இருக்கட்டும், எனவே எனக்கு ஒரு அவகாசம் தருவாயாக என்று இந்த மனிதன் கெஞ்சுவான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீபின் அசத்தக வஅகும் மின ஸாலிஹீன், யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் எனக்கு அவகாசம் தரக்கூடாதா? எதற்காக? இன்னும் சம்பாதிப்பதற்காக அல்ல, ஒரு வாகனத்தை இரண்டு வாகனமாக, ஒரு வீட்டை இரண்டு வீடாக, ஒரு கடை இரண்டு கடையாக, இப்படி 1,00,000 to 1,00,000 மாற்றுவதற்காக அல்ல. எதற்காக அவகாசம் கேட்கிறான்? அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான், லௌலா கர்தனி இலா அஜலின் கரீபின் ஃஅஸ்ஸத்தக, வாழ்க்கையில் இரவு பகல் பார்க்காமல் சம்பாதித்த, மழை வெயில் பார்க்காமல் சம்பாதித்த, அனைத்தையும் சதகாவாக கொடுத்து விட்டு, வஅகும் மின ஸாலிஹீன், சாலிஹான, ஒரு நல்லடியானாக நான் ஆக்கி என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்காக சின்ன ஒரு அவகாசத்தை நீ எனக்கு தரக்கூடாதா என்று இந்த மனிதன் கெஞ்சி கண்ணீர் வடிப்பான் என்ற செய்தியையும் குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே அந்த நேரத்தை நாங்கள் ஒரு தடவை எங்களுடைய மனக்கண் முன்னால் நிறுத்தி பார்க்க வேண்டும், எங்களுடைய மனக்கண் முன்னால் நிறுத்தி பார்க்க வேண்டும். எனக்கு இது சக்கராத் என்றால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? என்னுடைய கபர் எப்படி இருக்கும்? என்னுடைய மஹ்ஷருடைய நிலை எப்படி இருக்கும்? நான் எந்த முகத்துடன் அல்லாஹ்வை போய் சந்திப்பது? என்னுடைய வாழ்க்கை எப்படி கழிந்திருக்கிறது? என்னுடைய வியாபாரம், என்னுடைய சம்பாத்தியம், செலவினங்கள், குடும்ப வாழ்வு, நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கடன்கள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கடன்கள், இதில் என்னுடைய நிலைப்பாடு என்ன? நான் எப்படி எல்லாம் என்னுடைய காலத்தை கழித்திருக்கிறேன்? எனக்கு சக்கராத் என்றால் என்னுடைய நிலை என்னவாகும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த நேரம் ஒரு மனிதன் ஒரு பாவியுடைய நிலையை உலமாக்கல் குர்ஆனுடைய ஆயத்துக்களை வைத்து எடுத்து காட்டுகிறார்கள். எப்படி என்றால், ஒரு பாவியாக வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த நேரத்தில் அவனுடைய முழு சொத்துக்களும் அவனுடைய கண் முன்னால் வரும். வியாபாரம், கடைகள், வாகனங்கள், வீடுகள், சொத்துக்கள், இப்படி மனைவி மக்கள், இப்படி காணி பூமிகள் அனைத்துமே கண் முன்னால் வரும். சொந்தக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இவனுக்கு இன்னும் ஒரு உணர்வையும் அல்லாஹ் உண்டாக்குவான். அது என்ன தெரியுமா? இவ்வளவு இருந்தும் இதை அனைத்தையும் வைத்து விட்டு நான் வெறுங்கையுடன் கபருக்கு செல்ல போகிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போன்று, வலக்கது ஜிதுமுனா ஃபுராதா வதரக்துமா ஹவ்வல்நாக்கும் வரா அலஹூரிக்கும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நீங்கள் தனிமையாகத்தான் எங்களிடத்தில் வருவீர்கள். வதரக்தும் மா ஹவ்வல்நாக்கும் வரா அலஹூரிக்கும், உலகத்தில் எதையெல்லாம் உங்களுக்கு பொருளாக சொத்தாக நாங்கள் தந்தோமோ அந்த அனைத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் தனிமையில் தான் எங்களிடத்தில் வருவீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லே, இந்த நேரத்தில் இந்த மனிதனுக்கு முன்னால் என்ன இருக்கிறது? அவன் ஆரம்பமாக தன்னுடைய மனை மக்கள் அழுகின்ற சத்தங்களை, அவருடைய கூக்குரல்களை, இது அவனுக்கு முன்னால் வரும். இரண்டாவது கட்டமாக ஒரு வெறுச்சி வரும், தன்னையே தான் வெறுப்பான், அப்படியான ஒரு வெறுச்சி. மூன்றாவது கட்டமாக, அன்புக்குரியவர்களே, அவன் அந்த நேரத்தில் அவன் நினைப்பான், இந்த அனைத்து சொத்துக்களையும் சதக்காவாக கொடுப்பதற்கு நினைப்பான், ஆனால் அதற்கும் அவகாசம் கிடையாது. அப்படி ஒரு மனிதன் சக்கராத்தில் என்னுடைய முழு சொத்தையும் நான் பள்ளிக்காக எழுதி போடுகிறேன் என்று சக்கராத்துடைய நேரத்தில் சொன்னாலும் அந்த வசியத்தை இஸ்லாத்தின் பார்வையில் நிறைவேற்ற முடியாது. ஒரு மனிதன் சக்கராத் என்ற கட்டத்துக்கு வந்துவிட்டால் அவனுடைய சொத்து தான், அவன் சம்பாதித்தது தான், ஆனால் அந்த முழு சொத்திலும் மூன்றில் ஒரு பகுதியில் தான் அவனுக்கு வசியம் செய்ய முடியும். அடுத்து இரண்டு பகுதியும் அது குடும்பத்தினர்களுடைய சொத்து, சக்கராத் என்று வந்துவிட்டால் அவருக்கு வசிய செய்ய முடியாது. இந்நேரத்தில் இந்த மனிதன் யோசிப்பான், வாழ்க்கையில் இரவு பகல் பார்க்காமல் பல அல்லாஹ்வுடைய கடமைகளை எல்லாம் அலட்சியம் செய்து பணம் 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 என்று சம்பாதித்த அனைத்து சொத்துக்களும் எனக்கு முன்னால் இருக்கிறது, ஆனால் நான் தனிமையாக கபருக்கு செல்ல போகிறேன், எதுவுமே செய்ய முடியாது, இந்த சொத்துக்களையும் அவன் அதாவது வசிய செய்ய முடியாத ஒரு நிலை. இந்த நேரத்தில் இந்த மனிதன் நினைப்பான், எதுவுமே செய்ய முடியாது, கடைசியாக இரண்டு உதடுகளை அசைத்து ஒரே ஒரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றாவது சொல்லிக் கொள்ளுவோமே என்று நினைப்பான். இவன் பாவியாக இருந்தால், வாழ்க்கையில் அமலில் கவனம் செலுத்தாத ஒருவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய கடமைகளை அலட்சியம் செய்த ஒருவனாக இருந்தால், அந்த நேரத்தில் இவன் நினைப்பான் எதுவுமே செய்ய முடியாது, ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு வினாடியில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொள்ளுவோமே என்று நினைப்பான். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், இந்த இரண்டு உதடுகளை அசைப்பது இரண்டு பிரமாண்டமான மலைகளை அசைப்பதை விட கடினமாக இருக்கும், அதுவும் செய்ய முடியாது. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள், இது போன்ற ஒரு கட்டத்தை நான் சந்தித்தான், என்னுடைய நிலை என்ன? என்னை தனிமையில் மன்னரில் வைத்து விட்டு வந்து விடுவார்கள், என்னை பற்றி என்னுடைய குடும்பத்தினர் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஓரிரண்டு கிழமைகளுக்கு பேசுவார்கள், ஓரிரண்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு கபருக்கு பக்கத்திலே வந்து துவா செய்து விட்டு செல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் என்னுடைய கபரு ஒன்றில் ஹதீஸில் வந்ததை போன்று ரௌலத்தும் ஜன்னா ஹதீஸில் வந்திருக்கிறது, சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக இருக்கும் என்று சொன்னார்கள், அல்லது ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார், நரகத்தின் படுகுழிகளில் ஒரு படுகுழியாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்னுடைய கபருடைய நிலை என்ன? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இதை நினைத்து அதிகமாக அழுதிருக்கிறார்கள். அவர்கள் அழுவார்கள், கேட்டால் சொல்வார்கள், இன்னல் கபர அவ்வளவு மனாசிலில் ஆகிறா, சொல்வார்கள் இந்த கபர் இருக்கிறதே ஆகராவுடைய மஞ்சில்களில், ஆகராவுடைய மஞ்சில்களில் முதலாவது மஞ்சில், முதலாவது தங்குமிடம் கபரு. சொன்னார்கள், இந்த முதலாவது மஞ்சிலே ஒரு மனிதன் தப்பிவிட்டால் ஹமா பாதகு, சொன்னார்கள் இதற்கு பின்னால் உள்ளது ஐசர், மிக லேசானதாக இருக்கும். இதிலே ஒரு மனிதன் தப்பவில்லை என்றால் இதற்கு பின்னால் எந்த கட்டத்திலும் தப்ப முடியாது என்ற கருத்தை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கபருடைய வாழ்க்கையில் கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது ஒரு முஃமின் அழகாக பதில் சொல்வான், ஆனால் ஒரு காபிர் அல்லது ஒரு பாவி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அலட்சியம் செய்தவர், அனைத்தையும் பரிகாசமாக எடுத்துக்கொண்டவர், எதை சொன்ன பொழுதிலும் அதில் பரிகாசம் தொழுங்கள் என்று சொன்னால் நரகத்துக்கும் ஆள் தேவைதானே என்று சொல்லுகின்ற காலம், நாங்கள் நரகத்துக்கு போகிறோம் நீங்கள் சொர்க்கம் போகுங்கள் என்று சொல்லுகின்ற காலம், ஹராத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றால் அது வெற்றி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற காலம். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் இவர் தன்னை ஒரு சூஃபி மகானாக ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார், இவர் ஒரு இந்த காலத்திலே தவிர்த்து கொள்ள முடியுமா என்று சொல்லுகின்ற காலம். அன்புக்குரியவர்களே, எல்லா விஷயங்களிலும் அலட்சியம் செய்து அல்லாஹ்வை கோபப்படுத்திய ஒரு மனிதனாக அவன் கபருக்கு செல்கிறான் என்றால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளனாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் செல்வாக்குள்ளவனாக இருக்கலாம், யாராக இருந்த பொழுதிலும் அன்புக்குரியவர்களே, அவன் கபரில் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய கபரில் அவனுடைய விலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேருகின்ற அளவுக்கு அவனை கபர் நெசுக்கும் என்ற கருத்தை சொல்லலாம் சொன்னார்கள். இதனால் தான் அல்லாஹ் இரக்கமாக சொல்கிறான், அன்பாக சொல்கிறான், அன்பாக சொல்கிறான், நீங்கள் அவசரமாக தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு திடீரென்று மௌத்து வந்து நீங்கள் உதவி செய்யப்படாமல் போவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் உணராத விதத்தில் திடீரென்று அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிடும், அதற்கு முன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்ட அழகானவைகளை வாழ்க்கையில் எடுத்து நழுவுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த நேரத்தில் எப்படி தெரியுமா? அன் தகூல நஸ்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் தரக்குறைவாக நடந்து விட்டேனே, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே என்று நீங்கள் சொல்லுவீர்கள், அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டை கழிப்போம், மௌத்துடைய சிந்தனை அதிகமாக்கிக் கொள்வோம், உலகத்தினுடைய ஆசா பாசைகளை குறைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்ட மௌத்துக்கள் வருவதற்கு எவைகள் எல்லாம் காரணமாக இருக்கிறதோ, அப்படியான விபச்சாரம், அப்படியான திருட்டு விஷயங்கள், அதே போன்று மதுபானம் போன்றவைகள், போதை வஸ்துக்கள் இவைகள் ஒரு மனிதனுடைய கெட்ட மோத்துக்கு காரணமாக அமையக்கூடியவைகள். இவைகளையும் தவிர்த்து தௌபாவை பிற்போடுவதையும் தவிர்ப்போம். உடனடியாக தௌபா செய்வோம். துன்யாவினுடைய ஆசைகளை குறைத்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய கடைசி நிலைமைகள் சீராக மௌத்து வர வேண்டும் என்ற உணர்வுடன் அதற்காக நிறைய துவாக்கள் செய்து அதிகமாக இஸ்லாம் சொன்ன அந்த வரையறைக்குட்பட்டு நாங்கள் கபர்களை தரிசித்து எங்களுக்கு அந்த மௌத்திலே சிந்தனை உருவாக்கி அதிகமாக ஜனாசாக்களில் பங்கெடுத்து நாங்கள் என்னுடைய ஜனாசா குளிப்பாட்டப்படுகிறது, என்னுடைய ஜனாசா கபன் செய்யப்படுகிறது, என்னுடைய ஜனாசா அடக்கப்படுகிறது என்ற உணர்வுடன் ஜனாசா வீடுகளில் கலந்து நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளை குறைத்து எங்களுடைய ஆகரத்துக்காக ஏற்பாடுகள் செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலக வாழ்வும் ஒரு சொர்க்க வாழ்வாக இருந்து கடைசி நேரத்தில் மலக்குமார்களுடைய நன்மாராய்ச்சியுடன் கபருக்கு செல்லலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் உண்மையான மூமின்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. அல்லாஹ் சக்ராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் நாங்கள் கலிமாவை உச்சரித்த நிலையில் எங்களுக்கு மௌத் வர வேண்டும் யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் உனக்கும் அடியார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் கடன்களில் குறையுள்ள நிலையில் எங்களை மௌத்தாக்கிவிடாதே அல்லாஹ். அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் அந்த நிலையில் எங்களுக்கு மௌத்தை தந்து விடாதே அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் சிறந்த அடியார்களாக நீ யார் யாரையெல்லாம் சந்திக்க விரும்புகிறாயோ அப்படியான வரக்கத் பொருந்தியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்